So his question is that so to the atheistic people and to the non-Vedic people also, because this is a contradictory statement, God is unborn, but at the same time he takes birth. So how you will convince them?
It's contradictory from our perspective.
பார்ப்பதற்கு முரண்பாடான ஒரு விஷயங்கள் மாதிரி தோற்றம் அளிக்கை. சர்வசக்திமான் அவர் உள்ளுக்கு வந்த இந்த மேலோட்டமான முரண்பாடான விஷயங்கள் கூட அவருடைய விஷயத்துல வந்து சரியா மாறிடும். அவரால் எல்லாமே வந்து சாத்தியமான காரியம் அப்படின்னா, பிறப்பற்றவராகி அவரால் பெயர் அளவில் பிறக்கவும் முடியும். ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே சாத்தியமான ஒரு விஷயம்.
Everything is within him.
எல்லாமே அவர் உள்ள இருக்கு, அவருடைய சக்திக்கு உட்பட்டது. அவர் எல்லா உள்ளக்கும் இருக்கிறார், எல்லா விஷயங்களும் உள்ளக்கும் இருக்கிறார்.
This is not materially possible.
இது பௌதிகமா வந்து ஒரு சாத்தியமான காரியம் வந்து கிடையாது, நீங்க சொன்ன மாதிரி.
It must be.
ஆனா அவருக்கு வந்து ஆன்மீகமானவர் அவருக்கு சாத்தியமான காரியமா இருக்கணும்.
There cannot be anything which is outside of God or his energy.
அவருக்கு முடியாத ஒரு காரியம் என்பதே கிடையாது. காரணம், பிறப்பற்றவராகி அவரால் பிறப்புள்ள ஒரு நபராகவும் மாற முடியும்.
And there cannot be anything that he's not inside of also.
அவர் வந்து வெளியிலேயும் இருக்கார், உள்ளுக்கும் இருக்கிறார்.
So accepting that everything is possible for him is the beginning of understanding what is the actual meaning of God.
அவரால இந்த முரண்பாடான விஷயங்களையும் தீர்த்து எல்லா விதமான விஷயங்களையும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த அசிந்தமான விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ளதுதான் இறை தத்துவத்தை நம்ம முதல்ல இருந்து ஏத்துக்கிட்டோம். காரணம், நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டவர்.
If we say that God cannot be like this or cannot do this, then we put some limit on God.
இறைவனால இந்த விஷயம் சாத்தியம் இல்ல அப்படி நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது, அப்ப இறைவன் வந்து நம்முடைய சக்திக்கு மனக்கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டலன்னு அர்த்தம்.
ஓகே ஓகே. இப்ப நாங்க வந்து கடவுளால எல்லாத்துக்கும் மேலும் என்கிறத விசுவாசிக்கும். ஆனா இந்த வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒன்று கொண்டு முரண்பாடாக இருக்கிறதுங்கிறதா எங்கட கேள்வி. பிரச்சனை இல்லை, அது ஓகே. அதாவது கடவுள் வந்து எல்லா இதுலயும் வரக்கூடியதுதான். அடுத்தது வந்து
அடுத்தது
கடவுள் வந்துட்டு இந்த சமயத்தை பொறுத்தவரை இந்துக்களை பத்தி நாங்க அறிஞ்ச சந்திச்ச இந்துக்களை பத்தில கடவுள இருப்பிடம் வந்து எங்க இருக்கான் அப்படி அந்த அளவுல கேட்டா தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எல்லா இடங்களிலும் இருக்கான் அப்படின்ற அடிப்படையில சொல்றாங்க. ஆனா நாங்க பகவத்கீதையை படிச்ச அளவுல கடவுள் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கிறதாகத்தான் பகவத்கீதையில சொல்லப்படுது. அதாவது
that we find, I showed you those verses that he himself says I am unborn, and two verses later he speaks about his birth. So Krishna is not trying to hide that there's some apparent contradiction, but he says that how we have to understand it.
இந்த இரண்டாவது கேள்வி உங்க கேள்விக்கு பதிலளிப்பார். அதுக்கு அந்த பழைய கேள்வியில ஒரு பாயிண்ட் மட்டும் அதில் செய்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னா, கிருஷ்ணரே தான் பிறப்பற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த இரண்டாவது மூன்றாவது ஸ்லோகங்களே தன்னுடைய பிறப்பை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அவர் இந்த உலகத்தில் பிறப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் சொல்கிறார். சரியா, அது ஒரு விஷயம். அப்புறம் இரண்டா இப்போ ரெண்டா நீங்கள் கேட்டது எப்படி கேட்டீங்க
அப்படின்னா,
And just prior to this, that's chapter 4 text, in chapter 4 text 7, he says I am unborn. In chapter 4 text 9, he says I am born. In chapter 4, text 3, he says to Arjuna, you can understand this because you are my devotee. One has to be a devotee, then he can understand.
நாலாவது அத்தியாயத்தில் ஏழாவது ஸ்லோகத்தில் தான் பிறப்பட்டவர்னு கூறியிருக்கிறார். ஆனால் நாலாவது அத்தியாயத்தில் பத்தாவது ஸ்லோகத்தில் பகவான் தன் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த நான்காவது அத்தியாயத்தில் முதல் பாகத்தில் மூன்றாவது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து மிக ரகசியமான விஷயம், என்னுடைய பக்தனாக மாறும்போது நீ வந்து இதை முழுமையான முறையில் புரிந்து கொள்ளலாம். சரியா, இப்போ உங்களுடைய கடி நான் ஆகிறது சொன்னேன்.
So it's not just by academic study that one can understand. அதனால வெறும் கல்வியறிவால்
மட்டும் நம்ம வந்து வேத கல்வியால் மட்டும் கூட அவரை புரிந்து கொள்ள முடியாது, அதுக்கு பக்தி மன பார்வை தேவை. சரியா, so his question is that generally most of the Hindus when we ask about them what is where the God is, they give the answer, some vague answer. They say they give that he is in the pillar also, he is everywhere also, he is here also, there also. But in the Bhagavad Gita it is clearly said that Bhagavad Gita solapattirukke
thoondi marayum inda jada ulagathirku mel unnadamanadum alivattadumana mattoru iyakkai undu adu paramamanadu alivadaiyadathu inda agilangal ellam alivadaiyum bodhu appagi aliyamal irukkum
okay na solren
anda paramaatma thoottamattadu alimattadu aduve irudhi ilakkagum ange sendavin urvam meendum varuvadilli aduve kadavulin inda deiva vaasathalam ettavathu adhigaram 20th vasanam
but he quotes the sloka from Bhagavad Gita abrayam dustamanyam ragadi vittime param beyond this material nature there's a spiritual nature and one who reaches me abode after executing even does nice devotional service he reaches me eternal abode which is beyond this material creation but Bhagavad Gita it is very clearly said what is his abode but generally Hindus don't speak about this abode
no Hindus is very confused
maharaj enna solrarna avare thullar இன்னைக்கு உள்ள ஹிந்துக்கள் அவங்களே பகவத்கீதையை வந்து சரியா படிக்காம குழம்பி தான் இருக்கறாங்க
ஓகே என்னன்னா சார்
if you have time I can give you a little overview of why that is so
இந்த விஷயத்துல வந்து அவங்க எப்படி குழம்பிட்டாங்க அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் எனக்கு நேரம் கொடுத்தா உங்களுக்கு விளக்கமான முறையில் சொல்றேன் எதிர்காலத்துல இப்ப கூட
within the Vedic scriptures there are different instructions for different people at different levels
இந்த வேத நூல்கள்ல உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படினா விதவிதமான தளத்தில் உள்ள நபர்களுக்கு விதவிதமான முறையில் உபதேசங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு
according to the level of material attachment
விதவிதமான மக்கள் விதவிதமான அளவுக்கு இதயம் வந்து சுத்தமானவங்களா இருக்கறாங்க அதுக்கு ஏத்த அளவுல விதவிதமான அளவுல வந்து விதவிதமான தளத்துல வந்து ஆன்மீக உபதேசங்களும் அறிவுரைகளும்
கொடுக்கப்பட்டிருக்கு
உதாரணமா கர்மத்தை பற்றியும் வேதங்களும் சொல்லப்பட்டிருக்கு ஞானத்தை பற்றியும் வேதங்களும் சொல்லப்பட்டிருக்கு யோகத்தை பத்தியும் வேதங்களும் சொல்லப்பட்டிருக்கு இறுதியில பக்தியை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு
worship of different demigods is recommended for people who are at that level so that at least they have some sense of recognizing some higher power
உதாரணமா சிறு தேவர்களை தேவர்களை வழிபடக்கூடிய வழிபாட்டு முறை இந்த ஆன்மீகத்துல கீழ்த்தரமான நிலையில உள்ளவர்களுக்கு வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு
and different persons have explained this in different ways
இந்த விஷயத்தையும் கூட பல நபர்கள் பலவிதமான முறையில் புரிந்து பலவிதமான முறையில் வந்து விளக்கி இருக்காங்க
and much in the course of history much controversy has arisen as to what is the proper path
காலப்போக்குல இயல்பாகவே வந்து இதுல எது உண்மையான சரியான வழிமுறை அப்படிங்கறதுல கருத்து வேறுபாடுகளும் தர்க்கங்களும் கூட இருக்கறவங்க பார்க்கலாம்
and just at the toward the end of the 19th century there was one Ramakrishna who said that all the paths are the same
udaharanama patmaal thanna irudhi kaanthavanda Ramakrishna ella vidhamana valimuraigalume ore murai dhaan appdi solli onda onda pracharam seidhaar
which is not the teaching of Bhagavad Gita
but
they thought it was a very good way to bring all the Hindus together
avanga edanaal andha kolugai pracharam pannala ella vidhamana vidhidhamana muraiyila hindu anaivarum ore edathila kondu vandala appdi
but practically it put an end to any philosophical thinking of the type that you are undertaking
indha mari kolugil bodhikapadadhanal ipo neenga nenikira mari unmayana irai tattvathin adipadila neenga hindu madam illa
because people thought well it's all the same so it doesn't matter what you do
karma makkal ella vidhamana kolugiyume onnu alla endha sariyana tattvathin kodikkadala avangalukku aarvam illa
and I mean this is one of the main reasons that the whole very deep and elaborate philosophical understanding within Vedic culture has come to this very frivolous level
இது ஒரு மிக முக்கியமான காரணம் இது போல பல காரணங்கள் அதனால இந்த உண்மையான உயர்ந்த வேத கலாச்சாரம் இன்னைக்கு தரம் குறைந்திருக்கு
where people come worship Sai Baba and just nonsense
இந்த மத கலாச்சாரத்துல ஏமாற்றக்கூடிய நம்மளான சாய் பாபாவை கூட மக்கள் வந்து இறைவன் வழிபடுறாங்க
so anyone can just say I am God and people will believe it.
இன்னு மட்டும் யார் ஒரு சாதாரணமானவர் இறைவன்னா மக்கள் அவரை கூட நம்பி கும்பிடுறாங்க ஏன்னா இந்த தத்துவத்தை புரியாத காரணத்தால
they become so foolish
அவர் வந்து முட்டாள்களா மாறிட்டாங்க அக்கனை வந்த கேளிக்கோ ஒரு நம்ம இந்த கேளிக்கோ இறைவனை கேட்டாங்க so you can explain that about the abode
yeah well that's described in Bhagavad Gita yes sir
iravan inda irukkar avasiyam bhagavad gita solapattirukke
this material world or this spiritual world is satchit ananda it is eternal it is full of true understanding and it is full of bliss.
இந்த ஆன்மீக உலகமானது நமக்கு ரெண்டு உலகம் பேசுறதுனா உயர்ந்த உலகம் தாழ்ந்த உலகம். இந்த உயர்ந்த உலகமானது பரலோகமானது ஆன்மீக உலகமானது நித்தியமானது நித்தியமான ஆனந்தமயமானது.
This material world is asat, achit, nirananda.
இந்த பௌதிக உலகமானது தற்காலிகமானது அமங்கலமானது அறியாமை குணமுடையது அஞ்ஞானம்.
So the spiritual world, the bliss comes from being with God.
இந்த ஆன்மீக வாழ்க்கையில சந்தோஷம் என்பது ஆன்மீக உலகத்தில் இறைவனோடு இறைவன் அருகாமையில் நம்ம இருக்கிறதால வரக்கூடியது.
Many people think that we go to this paradise or whatever and there God arranges for us to enjoy ourselves.
பல மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மேல் உலகங்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் சென்று நாம அங்க போய் உலக இன்பத்தை அனுபவிக்கத்தான் ஏற்பாடு செய்து வைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க.
But in the Vedic concept we understand that God himself is the source of all love and the bliss comes from loving him.
ஆனா வேதகலாச்சாரத்துல இருதில சரியான முறையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படினா மேலுலகத்துல இருந்து சென்று இன்பத்தை அனுபவிக்கிறதா நம்மள இன்பமாக இருக்க முடியாது. இறைவன் எல்லா விதமான அன்புடைய மூலம் மூல ஊற்று.
So
நாம அவருக்கு அன்பு செலுத்துவதன் மூலமாக இன்பத்தை அடைகிறோம்.
The bliss is the unlimited love of that unlimited supreme person.
ஆனந்தம் என்பது அந்த எல்லையற்ற அந்த இறுதியான நபரை எல்லையற்ற முறையில் அன்பு செலுத்துவதன் மூலம்
Now I know that most Muslims do not like the idea that God is a person.
பொதுவாக முஸ்லிம்கள் இறைவன் வந்து ஒரு நபர் அப்படிங்கற விஷயத்தை ஒத்துக்கொள்வது கிடையாது.
Although some accept that
he is. சில பேர் ஒத்துக்கிறாங்க. சில பேர் இறைவன் ஒரு நபர் அப்படிங்கறத
ஒத்துக்கிறாங்க. And we also accept that he's not a person in the same way that you and I are persons.
நாமளும் கூட அவர் ஒரு நபர்ங்கிறத ஒத்துக்கிறது கிடையாது. எந்த விதத்துலன்னா நம்மளை போல ஒரு நபர் அவர் கிடையாது, நம்மளோட உன்னதமான ஒரு.
But he is a person but without any faults and without any limitations and with supreme love.
இறைவன் வந்து நம்மளை போல ஒரு சாதாரணமான நபர் கிடையாது, உன்னதமான நபர், எல்லைகள் நம்மள மாதிரி ஒரு எல்லைகளுக்கு உட்பட்ட ஒரு நபர் கிடையாது, நம்மள மாதிரி ஒரு களங்கங்கள் உள்ள நபர் கிடையாது, சுத்தமான களங்கமற்ற ஒரு உயர்வற்ற ஒரு நபர்.
கடவுள் வந்துட்டு அப்படியான ஒரு ஆள் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ எங்களுக்கு வந்துட்டு இந்தி சமயத்தை பொறுத்தவரை நாங்கள் வேதங்களை படிக்கிற ஒரு மாணவனுங்கிற அடிப்படையில் செல்கிறோம். இந்துக்களை பொறுத்தவரை உருவ வழிபாடுகளை வணங்கி வழிபடக்கூடிய கலாச்சாரத்தில் இருக்கின்றாங்க. ஆனால் அதை இந்தி சமயத்தில் வேத நூல்கள் அடிப்படை இறைக்கி சூர் சாம தபன பகவத்கீதை போன்ற நூல்களில் வந்துட்டு இந்த உருவ வழிபாட்டுக்கு எந்த ஒரு அனுமதியும் வழங்கினதாக நாங்கள் பார்த்த அளவில் இல்லை. யஜுர் வேதத்தில் 3rd chapter 43rd verse செல்லுது, நதஸ்ய பிரஸ்திமா அஸ்தி.
Yeah, I know this. This
Zakir and I always quotes this. Of course. நாங்கள் வேத நூல்கள் எடுப்பிச்சு சந்தேகத்தை தீர்ப்பவனுக்காக படித்து பார்த்தோம். நாங்கள் வேத நூல் கொண்டு வர தொடங்கினேன். எங்களுக்கு அவசர வார்த்தைக்காக தான் இந்த இது வந்துட்டேன்.
But the word, yeah, I know this. Zaki and Ike always quotes this.
When he says, I am also accepting, now when you say accept, when you explain, I am accepting that point. God is a person, not like a person, like ourselves. He is a superior person without limitation. That I accept. But he says that only what about this?
Well, the word pratima is a Sanskrit word, which is used in Indian languages up to the present day.
Pratima is a Sanskrit word.
But it's never used for the deity form of the Lord.
உண்மையில அந்த பிரதிமா அப்படிங்கிறது இறைவனுடைய விக்கிரகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது.
The term used for the deity form of the Lord is Sri Murti or Sri Vigraha.
இந்த இறைவனுடைய விக்கிரகத்துக்கு உண்மையில பயன்படுத்தக்கூடிய வார்த்தையுடைய பேர் மூர்த்தி, பிரதிமா கிடையாது.
And pratima means an ordinary statue.
பிரதிமா என்பது நம்ம ரோட்ல பார்க்கறோம்ல அவரி சாதாரணமான சிலைகள்.
So the term pratima is never used for the deity.
உண்மையான வேத கலாச்சாரப்படி பிரதிமா அப்படிங்கிறது அந்த விக்கிரகத்தை குறிக்கக்கூடிய சொல் கிடையாது. இது போன்ற சாதாரண சிலைகளை குறிக்கக்கூடிய வார்த்தை.
So it's not applicable. This quote is not applicable to say that there should not be deity worship.
இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகம் விக்கிரக வழிபாடு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம்.
But even if you say you see in the like you see there may be apparent contradictions within the Vedic literature. But different instructions are for different people at different levels. And different instructions are required for different people at different levels. Just like in the early stages of studying mathematics, one of the first things that you learn is that there can be no square root of a negative integer. Because if you multiply a negative number by a negative number, you get a positive number. But then when you come into higher mathematics, there is the square root of minus 1 is required for solving many higher mathematical equations. In physics, first of all, you have to study classical physics. But then when you go deeper and deeper, you find that the and what classical physics says is correct. Newtonian physics. But those rules don't apply to when you get down to very subatomic levels. And then you have to come to quantum physics. Quantum physics, just say quantum physics. So, but only a very few people can understand the quantum physics. For the common people, even the common people can't understand Newtonian physics. So in spiritual knowledge, in the Vedas also, there are different directions and they may be suitable for different people at different levels. Even the Bhagavad Gita is just an introduction to the higher knowledge.
நீங்க தமிழ் வாசிப்பு இருந்தே பகவத்கீதையில ஏழாவது அதிகாரம் 24வது வசனத்தை கொஞ்சம் எடுத்து வாசிப்பா. ஏழாவது அதிகாரம் 24வது வசனம்.
Which verse?
7:24-25.
Avyaktam vyaktim apana manyante mama buddhaya, etc. Yeah, I know these verses.
மதியினர் மாறுபாடு இல்லாததும் மேம்பட வேண்டும் இல்லாததுமான என்னுடைய பரமாத்ம ரூபத்தை அறிய மாட்டாதவர்களாய் தோன்றுதல் இல்லாத என்னை தோற்றத்தை அடைந்தவனாக கருதுகின்றனர். நான் யோக மாயையினால் மூடப்பட்டு எல்லோருக்கும் விளங்குவதில்லை. மதிகளந்த இவ்வுலகம் புறப்பற்றவனும் மாறுபாடற்றவனும் ஆகிய என்னை அறிவதில்லை. இது வந்து 2008வது எடிஷன். நான் சொல்லது 2002 வந்து வெளியிட்டுற மொழிபெயர்ப்பு தான் இதில் நான் பேசினேன். இது வந்து மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் சொல்லுகள் வித்தியாசமாக இருக்கு. இதான் இந்த மொழிபெயர்ப்பு. கடவுள் வந்து நான் தோன்றுதல் இல்லாதவன் என்னை தோற்றத்தை அடைந்தவனாக கருதுகின்றனர். ஆறு மதியிழந்தவர்கள்.
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
அப்ப கடவுள் வந்துட்டு நான் தோன்றுதல் இல்லாதவன் என்னை தோற்றத்தை அடைந்தனாக கருதுகின்றனர். ஆறு இந்த புத்தியில அறிவில் குறைந்தவர்கள் என்று சொல்லப்படுது. கடவுள் வந்து எந்த அடிப்படையில் இருந்தானோ அந்த அடிப்படையில் தான் என்றென்றும் இருப்பானா. நான் எந்த ஒரு தோற்றத்திலையும் இணைய மாட்டேன், வரமாட்டேன் என்றுள்ளார். இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லப்படுது பகவத்கீதையில், அவன் மனித கற்பனைகளுக்கும் அப்பால் பட்டவன். இப்போ கடவுளங்கிற சக்தி வந்துட்டு மனிதனுடைய கற்பனைகளுக்கு அப்பால் பட்டவன். அப்போ அவன் தோன்றுதல் இல்லாதவன், கற்பனைகளுக்கு அப்பால் பட்டவன். அப்படிப்பட்ட ஒருவனுக்கு நாம் எப்படி ஒரு கற்பனை உருவம் கொடுக்க முடியும்? ஒரு மனிதன்ட கற்பனை கண்டது கேட்டது பார்த்ததுக்குள்ளான வரும். அப்போ அதுக்கும் அப்பால் பட்டவன் நான் என்று கடவுள் சொல்லியிருக்கும் போது நாம் எப்படி நம்மளோட கற்பனையில் ஒரு உருவத்தை படிக்கலாம்? உண்மையான உருவம் வந்தா உருவ வடிவில் வருமா? அதுதானே கடவுள் சொல்றார், நான் தோன்றுதல் இல்லாதவன்.
When he comes here, how is it possible for ourselves to give him a form? Because when we say form, it is generally this or materially.
It appears to it appears to be limited.
Yeah.
Yeah, just like your form is here, it's not there.
உதாரணமா உங்களுடைய உருவத்தை கொடுப்போம். நீங்க பௌதிக உருவத்தை பத்தி பேசுறீங்க, உருவம் பேசுனா நீங்க பௌதிக உருவத்தை பத்தி தான் பேசுறீங்க.
That means it's limited.
கடவுளுக்கு எப்படி நம்மளுடைய வெளிப்படையான ஒரு தோற்றத்தை கொடுக்கலாம்?
பௌதிக உருவத்தை பார்த்தோம்னா நீங்க இங்க இருக்கிறீங்க, இந்த உருவம் அங்க இருக்க முடியாது, ஒரு இடத்துல இருக்க முடியும்.
But Krishna, he appears as his original form. He's in one place and he's everywhere simultaneously.
Krishna தன்னுடைய இயல்பான அவருக்கு உருவம் கொடுக்கப்படல, தன்னுடைய இயல்பான ஆட்டிய உருவங்கிறத உலகத்துல தோன்றார். அவர் ஒரே நேரத்துல
If we say that God cannot have a form, that's placing a limit on him.
இறைவனுக்கு இறுதியில உண்மையான இறுதியான ஆன்மீக உருவ இல்லை நம்ம பேச வந்தோம்னா, இப்ப இறைவனுடைய உண்மையான பூர்ணமான குணங்கள்ல ஒரு குணத்தை வந்து நம்ம வந்து பேசுறோம்.
We have form.
நமக்கே உருவாக்கக்கூடிய நேரத்துல.
If we say that God is not God form, then we are more than God. We've got something that God doesn't have.
நாம அப்படி சொல்லும்போது நம்ம வந்து இறைவனோட கூட்டவனா மாறுறோம்.
நீங்க क्वेश्चनை விளங்கல. கடவுளுக்கு உருவம் இல்லை என்று நான் சொல்ல வரலேன். கடவுள உருவம் என்னண்டே நமக்கு தெரியாது. தெரியாம இருக்கக்குள்ள நாமளாக கற்பனை பண்ணி எப்படி ஒரு உருவத்தை கொடுக்குறேன்? கடவுளுக்கு உருவம் இருக்குங்கிறத பகவத்கீதையில வலியுறுத்து, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அது விசுவாசிக்கும். அந்த உருவம் என்னதான் என்றத மனிதர்களாகிய நாம எப்படி கெஸ் பண்ணி கொடுக்கலாம்?
அவருக்கு கடவுளுக்கு திவ்யமான ஆன்மீக உருவம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். எப்படி இந்த கிருஷ்ண உருவம் தான் அந்த திவ்யமான ஆன்மீக உருவங்கிறது எதன் அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னா, சாஸ்திரத்தின் அடிப்படையில்.
We have to accept the authority of Shastra in this regard. காரணம்
பகவத்கீதை விஷயத்துல சாஸ்திரங்களுடைய விஷயங்களை வந்து நம்ம வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ள
வேண்டும். That we can understand also, the definition of Bhagavan is given in Shastra.
காரணம் வேதத்துல இறைவன் என்றால் என்ன அப்படிங்கிற விளக்கம் definition கொடுக்கப்பட்டது.
Bhagavan means who has all desirable qualities.
இறைவன் கடவுள் என்றால் அனைவரும் மகிழத்தக்க கவரப்படக்கூடிய உன்னதமான குணங்கள் உடையவர் என்பது பொருள்.
ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ய ஸ்ரீயஃ ஞான வைராக்ய யோஸ்யவ சந்தாங் பக இதிங்கன.
அவர் ஆரியமான ஐஸ்வர்யங்கள் முழுமையான முறையில் உடையவர். கல்வி சாரி அழகு செல்வம் கல்வி வீரம் துறவரம் புகழ் ஆகிய ஆரியமான குணங்கள் முழுமையான முறையில் உடையவர் தான் இறைவன்.
These are seen in Krishna. These are observable in Krishna.
இந்த ஆரியமான குணங்கள் அனைத்துமே கிருஷ்ணர் தர்மம் முழுமையான முறையில் இருக்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம்.
Krishna is a mysterious person.
கண்டிப்பாக கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஒரு உடனடியாக புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒரு நபர்
தான்.
Actually, one thing I'd like to say is that generally Krishna consciousness is not preached in the world. Vishnu consciousness is preached.
பொதுவாக இந்த உலகத்துல விஷ்ணு உணர்வு, விஷ்ணுதான் இறைவன் சொல்லி பிரச்சாரம்
பண்ணப்பட்டிருக்கு. It is easier for people to accept God as Narayana. Who appears as a very majestic person. But Krishna appears to be very frivolous in some
ways.
But he is the supreme enjoyer. He enjoys pastimes of love with his devotees. So to nourish the love of his devotees, he, just as the devotees are only thinking how to please Krishna, Krishna is always thinking how to please his devotees. So it's a great mystery how the Supreme Person who creates everything, who belongs everything, as a little boy he steals butter from his devotees' houses. Why should he do that? He can create a block of butter the size of Sri Lanka. He can create whole universes full of butter. But he plays like a little boy to give pleasure to his devotees. Although everything is dependent on him, he plays as if he's an innocent child. And the bliss that his devotees experience in relating with him in this way is indescribable. But that is different from ordinary mundane exchanges. Because in this material world, in the back of everyone's mind, they're always thinking what I can get for myself. But in the pure devotees, there's no kaam, krodh, lobh, moha, mada, matsarya. They only think how to please Krishna. And Krishna only thinks how to please his devotees. So it's very sweet. In Chaitanya Charitamrita, it's stated, Madhurja Bhagavata Sa. The essence of God is sweetness. And in that Chaitanya Charitamrita, it's also stated that the concept of worshipping God with awe and reverence is an obstacle to enter into that very sweet, loving relationship with
him.
So, generally we tell people, you have to obey God.
That
should be preached. Otherwise people, they're just rascals. But the highest and purest love of God is that when we forget that He's God. We love Him not because He's powerful or that we can get something from us, or because we're afraid of going to hell. But we just love him because he is so lovable.
அவர் அன்புக்குரியவர் அன்புமயமானவர்ன்ற ஒரே காரணத்தால அந்த அன்புக்காக நாம வந்து அவரை வந்து நேசிக்கிறோம்.
Just to give a mundane example.
இதுக்கு ஒரு பௌதிகத்துல கூட ஒரு உதாரணம் நான் வந்து கொடுக்கிறேன்.
That the president of the country, people respect him and they should respect him.
ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியை கண்டிப்பா மதிப்புக்குரியவர் நம்ம மதிப்பு கொடுத்தாக வேண்டும் அவருக்கு.
But when he goes home, his wife may say to him, oh, you forgot to lock the door, why are you always doing this? She'll chastise him.
ஆனா அவ்ளோ மதிப்புரிய நபர் அவருடைய இல்லத்திற்கு போகிற அவருடைய மனைவி சாதாரணமான முறையில நீங்க எதனால கதவை போட்டாம அப்படிங்கிறது சாதாரணமான முறையில ஒரு திட்டம்.
She can do that because she has a very close relationship with him.
அந்த மனைவி ஒரு பெரிய நபர்னா கூட இந்த நபர் கூட வந்து ஒரு நெருங்கிய உறவு வந்திருக்கு.
If she related to him like everyone else related to him with very great awe and reverence, he would think it was very strange.
மற்ற மக்கள் எப்படி அவருக்கு பயந்து அடிக்கி ஒடுங்கி அவரோட வந்து பேசி பழகுறாங்களோ அதுபோல மனைவியும் அவர்கிட்ட இருந்தாங்கன்னா அவருக்கே அது பிடிக்காது.
You know that in previous times, the kings, they used to keep jesters. They used to keep jesters, jokers.
பழைய காலங்களில் நம்ம வந்து அரசர்களை பார்க்கலாம் அவருடைய சபையிலேயே வந்து
I also don't know. What's the word? I know the word in Sanskrit. I just can't remember it. It's not often used. Vidushaka. Vidushaka. So I'll just tell one story in this regard. That there was one king in Bengal. He had a joker. So one time the king asked his jester, he said, what is the difference between you and an ass? So he was joking with his, insulting the jester in this way. So the jester, he walked toward the king and counted his steps. 1, 2, 3, 4, 5, 6, 7. Then he went back to the spot where he started from. And he said, the difference between me and an ass is 7 steps. So if anyone else called the king an ass, they would have their head chopped off. But he also needs someone to joke with. He's a person, he can't just be always very stiff like this. So the God is a person means that he's fully a person. Not just giving things and throwing people into hell, but loving people, embracing them, eating with them, joking with them.
சில நேரங்களில் பாவிகள் வந்து அவர் நரகத்தை பார்த்து இருந்தார். ஆனால் பல நேரங்களில் இது போல தன்னுடைய பக்தர்களோட விளையாடுறார், நகைச்சுவையாக இருக்கிறார், அன்பு பரிமாறுகிறார்.
And out of intimate love, they may chastise him also.
சில நேரங்களில் அவர் மேலோட நெருங்கிய அன்பால் பக்தர்களோட அவர் வந்து கட்டு வந்து வாய்ப்பு.
So with this understanding, we can begin to understand Krishna. He's God, but his most intimate devotees, they don't think he's God. Just like the president of the country, his wife, she doesn't think he's the president, he thinks he's my husband. So it's very, very sweet, love of Krishna.
கடவுள் வந்துட்டு இனிமையானவர், இறக்க முடியவர், அன்பு செலுத்தக்கூடியவர், நல்லது விரும்பக்கூடியவருங்கிறதுல மாற்றிக்கிறது இல்லை, அதை ஏற்றுக்கொண்டாங்க. கடவுளை வந்துட்டு நான் சுவாமி அவங்க சின்னக்குள்ள ஒரு மனிதனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார், ஒரு மனிதனோட ஒப்பிட்டு தான் பேசுகிறார், ஒரு மன்னர், ஒரு கணவன், மனைவி, இப்படி ஒப்பிட்டு கடவுளை ஒரு மனிதனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறது இந்து சமயத்தில் வேத அடிப்படையில் இது ஆகுமானதா அல்லது தடுக்கப்பட்டதா? சுருக்கமா பதில் என்ன நிறைய கேள்வி இருக்கு அப்ப கேட்டுக்கலாம்.
But actually it appears that he is also behaving like a human being. Something appears like actually he's a human being.
Yeah, it appears like that. You can see chapter 7, text
19.
First see chapter 7, text 3. 7:3 first of all. No, I'll take it later. Manushanam sahasreshu kaschid yatati siddhaye yatatam api siddhanam. Then 7:19. Bahunam janmanam ante gyanavamam kripatyate masamasa. Then 7:25, the same verse you pointed to me. 25. There are so many verses. Yomam eva samudho janati purushottamam. That's 15:19,
isn't it? Then
15:19, there are so many. 15:19, I believe it is. Yoma meva sammudho. Yeah, 15:19. In this chapter, Krishna has established that he is Purushottam, the supreme person.
In the adhyayathila, Krishna vandu Purusha Uttaman abingra vishayam vandu sthapitham seyyapadudhu.
This chapter is called Purushottama Yoga.
What's it called in Tamil? Purushottama Yoga.
Purushottama Yoga.
So, he is... Purushottama means he is a person, but he's above all other people.
கருத்தின்படி கிருஷ்ண பகவான் தான் முழு முதல் கடவுள். அவரை தவிர வர கடவுள் இல்லை. என்ன ரிக்வேதத்தில் ஒரு வசனம் வருது, ஏகம் சத் திரிபுரா பகுதா வேதாந்தி. கடவுள் ஒன்று தான், கற்றந்த ஞானிகள் பல பேர் ஒன்று அழைக்கின்றார்கள். அப்படி தான் மொழிபெயர்த்தியாங்க. அப்போ கடவுள்ங்கிறது உண்டு தான்,
அவரை பல விதமானவர்கள் அழைக்கிறார்கள்.
அப்போ கடவுள் உண்டு என்றா அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களா? அந்த கல்லு
But he's spoken of in various ways.
Yeah, he has been given different names. But from your version, it seems that he's Krishna, he's ultimate.
Yeah, but then Krishna manifests also as Rama, Nrisimha, Varaha, Kurma. He has various forms also.
Krishna var iruvilai irukku. Ana adhirathla avaru vandu
They are all Vishnu Tattva. But you and I, we are not God. He is one person, but he manifests himself in various forms. I'll give you an example. One person in different situations has different names, different forms, and different activities. A man at home may dress in a lungi and just a bare chest.
ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த நபர் வெறும் லுங்கியை உடுத்திட்டு மேலே உடையே இல்லாமல் உட்கார்ந்துக்கலாம்.
And then his children call him papa or something like this.
அவருடைய குழந்தைகள் சும்மா சாதாரணமானவர்கள் அவர் அப்பான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் விளையாடலாம்.
Then he goes to work in an office.
அவர் அதே அலுவலகத்துக்கு போகும்போது
he has a suit and tie.
சூட் டை போட்டு ஆடம்பரமான ஒரு
and people call him Mr. so and so, very formal.
அவர் வந்து மதிப்புக்குரிய முறையில் தான் அவங்க
And the way he behaves with people in the office is very different to the way he behaves with them to the people at home. Then he may go to a golf club and dresses in golf clothes. And he has a different set of friends there. And they call him by some nickname. So one person in different situations has different names, different activities, and looks different.
Hare Krishna.
Hare Krishna. Then give her some books. Or she already has the books. It's for you also. Hare Krishna. And he relates with people and he experiences different kinds of pleasure in relating with different people in different circumstances. And he performs different functions in different circumstances. So the Supreme Person, although he's one person, he has various forms in which he performs different functions and relates with different devotees in different ways. It may be a little difficult to understand. But if you consider that to understand anything in this world, it can become very high and very complex. If we want to understand the smallest thing, the atom, how much study we have to do. We have to study. We have to have very good intelligence and study for many years. So what to speak of understanding he who creates, maintains and destroys unlimited atoms. But the desire to understand this is the proper purpose of life. And I'm very happy to discuss these things with you. Because it's unusual that we find people who are so serious about these subjects. Most people, they some religion, but it's just some kind of habit for them. They're not very serious. To thirst, to strongly desire to know who is God, that is a divine inspiration. I'm not saying I've got all the answers. But I have faith that Bhagavad Gita gives us the answers. To understand and to realize it, that is something that is very high. It requires purification of consciousness. As long as one has selfish desires, then God does not reveal himself.
சுயமான நம்முடைய சுயதிருப்திக்கான ஆசைகள் சுயநலமான ஆசைகள் இருக்கிற வரைக்கும் இறைவன் முழுமையான முறையில் தன்னை வழிபடுத்துவது வந்து கிடையாது.
சென்னையில் ஒரு அணுவை கூட நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியல. இந்த உலகத்தை படைத்த பிரம்மாண்டமான உலகத்தை படைத்த கடவுளை பற்றி நாம் எப்படி புரிஞ்சு
கொள்றேன்,
நாங்களும் என்ன கேட்க வேண்டியிருக்கிற கேள்வியே, அவ்வளோ பிரம்மாண்டமான உலகத்தையே படைத்த ஒரு கடவுளுக்கு ஒரு அற்புதமான மனிதன் உடலை தோற்றத்தை கொடுக்குறது எந்த அளவில் நியாயம், எந்த அடிப்படையில் நியாயம்? பிரம்மாண்டமான உலகத்தையே படைத்த ஒரு கடவுள் பிரம்மாண்டமான சக்தி உடையவன் இருக்கணும். அப்படி ஒரு பிரம்மாண்டமான சக்தியுடைய ஒரு
கடவுள்
அதுலயும் பிரம்மாண்டத்துக்காக வாரண்டு. ஆனா பகவத்கீதை என்ன சொல்லுன்னு சொன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாலதான் நான் இருக்கேன்னு சொல்லுவார் கடவுள்.
இருக்கு
சமகாலத்தில் இந்துக்களை பொறுத்தவரையில் பல தெய்வ கோட்பாடுலாம் இருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாதிக்கன்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியை வச்சு ஒவ்வொரு தனித்தனி கடவுள்களை வச்சு வணங்கி கொண்டிருக்காங்க. உதாரணமாக பெரும்பான்மையான இந்துக்களை பொறுத்தவரையில் பிள்ளையாரை வந்து கடவுளாகவே வணங்கி ஒழிப்பு வருவாங்க. இப்போ உங்களை பொறுத்தவரையில் பிள்ளையார் கடவுள் தானா? அது சொல்லுங்க.
But I'm not an apologist for Hinduism. Yeah. It's first thing. I didn't think now I'll become a Hindu.
Hindu also
அது உங்களை இந்த சமயத்தை பொறுத்தல போட் போட் அப்படி தான
வருது. I thought that now I want to find who is God. Culturally people identify us as Hindus. But God himself is beyond any worldly designation.
அவர் கடவுள் தானா?
He's not independent. I don't think even Hindus will say that Vigneshwar is supreme.
இலங்கையை பொறுத்தவரை எங்கட பகுதியை பொறுத்தவரை பெரும்பான்மையான மக்கள் வந்துட்டு பிள்ளையாரை தான் கூட வணங்குறாங்க. அப்ப பிள்ளையார் கடவுள் இல்ல, பிள்ளையார் கூட கிருஷ்ண பகவான் தான் சக்தியை பெற்று இருக்கின்றார். இந்த பிள்ளையாரை வணங்கக்கூடிய மக்களை பார்த்து நீங்க என்ன செல்லணும்னு
நினைக்கிறீங்க?
அவங்களோட உபதேசம்
Well, if they're willing to listen, we can speak to them. We have to tell them that, you see, Vigneshwara, he is propitiated for removing obstacles for material happiness. But the pursuit of material happiness is a mistake anyway. So their whole aim of life is misdirected. So we're trying to bring people to the truly spiritual platform. The demigod worship is not spiritual. Give me this, give me that.
இறைவன் தப்பி எனக்கு இந்த பௌதிகமான விஷயங்களை மட்டும் செய்து அது
வந்து ஆன்மீகம் அது வந்து ஆன்மீகம்
கிடையாது.
அதிகாரம்
23rd வசனம், தேவர்களை வழிபடுபவர்கள் சிற்றறிவு படைத்த மகத்தான தேவர்களை வழிபடும் சிற்றறிவு படைத்த மக்களது பலன்கள் தற்காலிகமானது, எல்லைக்குட்பட்டதுமாகும். தேவர்களை வழிபடுவோர் தேவர்களின் உலகங்களுக்கு செல்வர், ஆனால் எனது பக்தர்களோ இறுதியில் எனது உன்னதமான உலகை அடைகின்றனர். அப்ப இந்த தேவதைகளை வழிபடக்கூடியவர்கள் சித்தரை உடைத்தவர்கள் என்று சொல்லப்படுது. அப்ப கிருஷ்ண பகவானை மட்டும் வணங்கி வழிபடக்கூடியவர்கள் தான் உண்மையான முழு முதல் கடவுளை வணங்கி மட்டும் உன்னதான இலக்கை அடைய முடியும்னு சொல்லப்படுது. அப்ப கிருஷ்ண பகவானை தவிர இனி எல்லா கடவுள்களையும் பிள்ளையார் காளி அது இது என்று எல்லா வணக்க வழிபாடு செய்யக்கூடியவர்கள்லாம் தேவர்களை தானே வழிபடுகிறார்கள். அவர்களுடைய அறிவு சித்தறிவு தானே, அவர்கள் உலகம் வந்து தற்காலிக இன்பம் தான் என்று சொல்லப்படுது. அது
உண்மைதானா? And but if you accept Krishna, we get transferred to spiritual benefit. So you also accept that point that worship of demigods are inferior. It is not.
Yeah, it's there in future.
Okay.
It's clear from Bhagavad Gita. Okay.
அப்போ சித்தறிவு படைத்தவர்கள் தான் இந்த கிருஷ்ண பகவான் அல்லாததை வணங்கக்கூடியவர்கள். ஓகே சார், அடுத்தது ஐயா இந்த இந்தி சமயத்தை பொறுத்தவரையில் இறுதி அவதாரங்களாக 10 அவதாரங்கள் வரதாக, கடவுளின் அவதாரம் வர இருப்பதாக, அதில் கடைசி அவதாரம் கல்கி அவதாரமாகவும் இருக்கு. இதில் பௌஷ்ய புராணத்தில் 3rd அதிகாரம் 3rd ஸ்லோகம் அந்த 3rd வருது. என்ன சொன்னால், கல்கி வந்துட்டு தாடி வைத்தவராகவும் குடுமி வைக்காதவராகவும் விருத்தஜீனம் செய்யப்பட்டவராகவும் பாலேந்தி போராடக்கூடியவராகவும் என்று சொல்லி பௌசிய வந்து ஒரு முன்னறிவிப்பு போகிறதாக குறிப்பிடப்படுது. இந்த முன்னறிவை பற்றி நாங்கள் எங்களை கருத்தின்படி நாங்கள் எடுத்துக்கொண்டது, நான் முஸ்லீம்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற முகமது நபி தான் அந்த முன்னறிவிப்பின்படி அந்த கல்கி என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை நாங்கள் பின்பற்றிக்கிறோம். அதனால் முஸ்லீம்களை பற்றி நீங்கள் உங்களோட கருத்து என்ன, அடுத்தது இந்த கல்கியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன?
சார், ஜாகிர் நாயக் says that Kalki avatar is Hazrat Muhammad. According to Bhavishya Purana.
பௌஷ்ய புராணத்தின்படி ஜாகிர் நாயக் கூட அந்த விஷயத்தை கோட் பண்ணி சொல்றார். கல்கி அவதாரம் வந்து முகமது நபியை குறிக்கக்கூடிய விஷயம்.
Well, elsewhere in Shastra it says that Kalki avatar won't come for another 427,000 years from now.
மற்ற இடத்துல சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, கல்கி அவதாரம் இன்னும் வரக்கூடிய ஒரு ஏறக்குறைய லட்சக்கணக்கான வருஷங்கள் கழித்து தான் வருவாருங்கிற விஷயம்.
But if he accepts the authority of Shastra on this point, then why not on all other points?
இந்த பௌஷ்ய புராணத்துல இருந்து அந்த விஷயத்தை நாம ஏத்துக்கும் போது அதே சாஸ்திரத்துல இந்த விஷயத்தை ஏத்துக்கணும். காரணம், கல்கி வந்து
The Bhavishya Purana is notoriously interpolated.
இந்த பௌஷ்ய புராணம் பல நேரங்கள்ல தவறான முறையில கருத்துடையப்பட்ட ஒரு நூலாகும்.
Whatever happens, someone writes a verse and says, look, it's already predicted in Bhavishya Purana.
சில நேரங்கள்ல பௌஷ்ய புராணத்துல ஸ்லோகங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கு.
So whatever happens, someone makes a shloka and puts it in and says, see, it's already predicted. And this way they predict Jesus and Christianity. Everyone tries to claim their point with Bhavishya Purana. I would say to Zakir Nayak, that his approach to Vedic literature, he can't understand anything. Because the process is that you have to study from a guru. Just like you can collect some books on medicine, But just by reading books on medicine, you can't become a doctor. You have to be trained by someone who is a recognized authority. So actually he's not qualified to speak on Vedic knowledge. I'm sure if someone went to the Quran and Hadith in a mood that we want to find out everything that's wrong, they could also do that. Yeah. But we are not very much interested to do that. Excuse me, how do you know what's in the Bhavishya Purana? I'm not very familiar with it actually. Because there's so much Shastra. And you can't read it all. And even if you read it all, you can't understand it all. So like I say, there are different Shastras for different people on different levels. So we concentrate on Bhagavad Gita and Srimad Bhagavatam, which is the essence of all Puranas. So, like I say, in Bhagavatam and in other Puranas, it's described that Kalki Avatar comes after another 427,000 years. There may be something well, it describes he rides on a horse, comes with a sword, he destroys the atheists. And then after that, Satya Yoga comes. But Kali Yoga is still very much in progress. There's another modern so-called Kalki Avatar. He was working in an insurance office in Chennai. Then one day he decided he was Kalki Avatar. Let me just see the actors. You want to call all the actors? I'll just give them Ashirvada. Hare Krishna. Yeah, let them come.
Let them, everyone come and meet Maharaj. This is the new team, Srila Prabhupada that has Damodar Gaurandas made
in
Sri Lanka.
Hare Krishna.
Hare Krishna.
Hare Krishna. So thank you to all the actors.
They are all new devotees, and yesterday they all got chanting back and started chanting.
Very nice.
எல்லாருக்கும் நன்றி கிரார் மகாராஜ். நேத்து நீங்க ஜோமன் ஆரம்பிச்சதுல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்.
So I hope that by acting in this drama you got some taste of the sweetness of Krishna Bhakti.
இந்த நாடகத்துக்கு நடிச்சதுனால உங்களுக்கு கிருஷ்ண பக்தியில ஒரு சுவை வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
And how it's completely different to the life of trying to enjoy this material world.
இந்த உலகத்தை மட்டும் அனுபவிக்க வேண்டும்ங்கிற எண்ணத்துல இருந்து நீங்க விடுபடுவீர்கள் நினைக்கிறேன்.
Usually we think a drama is just some entertainment.
பொதுவாக நாடகம் என்பது It's
something unreal.
உண்மையான விஷயமே கிடையாது.
And when the drama stops, then we get back to real life.
அந்த நாடகம் வந்து ஒரு பொழுதுபோக்கான விஷயம். நாடகம் முடிஞ்ச பிறகு நம்மளுடைய உண்மையான வாழ்க்கைக்கு நாம வந்து திரும்புவோம்.
But Krishna Leela, that is real.
ஆனா கிருஷ்ண லீலை உண்மையானது.
And this material existence, this is all just some drama.
இந்த பௌதிக உலகத்துல நாம வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஒரு நாடகம்.
It's not our real life.
இது வந்து இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை வந்து கிடையாது.
So by this drama, this is our entrance into reality.
இந்த நாடகத்தின் மூலமாக நீங்க நாடகத்துக்குள்ள நுழையல, உண்மை உலகத்துல நுழைகிறீங்க.
ஹரே கிருஷ்ண.
ஹரே கிருஷ்ண. This is Sri Lanka team, Damodar Gauravidas Guru. Before yeah. this came in.
In 2 days they practiced everything. Yes. Very good.
Within a day they got everything.
Very good. Krishna is inspiring you.
In Sri Lanka we made one team, and in India also we made one team.
So you can go all over Sri Lanka and inspire people in Krishna bhakti.
Yeah.
You can tell them.
அதனால நீங்க வந்து இலங்கை முழுவதும் பிரயாணம் செய்து இந்த நாடகத்தை வந்து அரங்கேற்றம் செய்து இது மாதிரி மக்களை வந்து கிருஷ்ண பக்தியில ஊக்குவிக்கணும்
அப்படிங்கிறார்.
But to fully inspire others, you have to perform bhakti yourselves. You can't communicate to others what you don't have yourself. So please practice Krishna bhakti. Let your heart become filled with love for Krishna. And then you can help to bring that to others. Hare Krishna. We have all these. We have all the young men acting as women. Huh? Hare Krishna. Hare Krishna. What role are you playing?
He's the main man.
Oh, I see. Because
Dama Das has left.
Prabhu had some
work. Yeah. Okay. All right. How are your eyes? His eyes are still good?
Yeah.
Supposed to take the eyes out? I see. Very good. Very nice.
No, I am from Anantapur Chandi. He's only sent to me. Chandi, accept.
All right. Hare Krishna.
So let's do this.
Hare Krishna. May Krishna bless you. So. Yeah, there are so many. It may take many lifetimes to go through all of this.
What do you think about our Muslims?
About?
Muslims.
They கடவுள் கோட்பாடு. முஸ்லிம்கள் நாங்க நம்புறோம் கடவுள் கோட்பாடு. கடவுள் ஒருவன் என்றும் அவனுக்கு எந்த ஒரு உருவமும் கொடுக்க கூடாது என்றும் அவன் எந்த ஒரு சாயுதாவுக்கும் பிறக்கல் என்றும் அவன் தான் ஆதி தேவன் என்றும் அவன் மனித கருத்தினை கப்பால் பட்டவன் என்றும் அவனை மட்டும்தான் மனைவி என்றும் முஸ்லீம்கள் கோட்பாடு. இந்த சம்பந்தமாக உங்களோட நிலைப்பாடு.
Form, that is a point of contention. But there are some Muslims who insist that Allah has form. So they're both reading the same Quran.
நியாய தீர்ப்பு நாள்ல கடவுளை காணலாம். அப்ப அவர் ஒரு தோற்றத்துல வருவார். அந்த என்ன தோற்றம்ங்கிறத நாம இப்ப அறிஞ்சு கேள்வி இந்த நமக்கு அறிவிக்கப்படல. அது அறிவுக்கா பாற்பட்டது.
He said that even definitely Allah also revealing his form in certain point of time, but now it's not mentioned in the scriptures.
Is it? Well, long ago, I had a friend from Turkey who told me that he read this also, that in the Quran. I don't know, I'm not a student of Quran. From what I understand, to properly understand the Quran, they say you have to learn this classical Arabic. So it becomes, we have to accept how other people explain it to us. We have to accept how other people explain it to us. That's true of any religion or any knowledge tradition. And ultimately, God knows what is in everyone's heart. And we develop a kind of faith according to our inclination. That's also stated in Bhagavad Gita. Different kinds of faith are there. It's a very important subject in Bhagavad Gita. Hare Krishna.
அதனால தான் நாங்கள் இதனை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தல. இதுவரையில் நீங்கள் முஸ்லீம்களில் குர்ஆனை நீங்கள் படிச்சிருக்கீங்களா?
One thing I want to say is that within Vedic tradition, there are those who say that the Supreme has no form, and there are those who say that He has form. And this controversy based on Shastra is going on for time immemorial practically. But our attitude is, well, anyway, we accept that the form of Krishna is supreme. But even if theoretically we were to accept that the impersonal without form is supreme, still we find such attraction in Krishna that we still want to worship Krishna, the person, the form.
Even tattvareediyaga iravanude aruva tattvatha pathi nam pesna kuda அந்த இறைவனுடைய கிருஷ்ணனுடைய உருவம் அந்த அளவுக்கு கவர்ச்சிகரமானது, உன்னதமானது, அதில் அவர் அப்படியே கவர்ச்சியால் கவரப்படுறாங்க வந்து அவருடைய உருவத்தை தொடர்ச்சியாக வந்து
இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் நாட் ஓன்லி ஃபிலாசபி பட் ஆஃப் ஹார்ட் டு ஹார்ட் ஃபீலிங்.
தத்துவ ரீதியில் மட்டும் உணரப்படக்கூடிய ஒன்று கிடையாது, இதே பூர்வமாக நம்ம வந்து அந்த கவர்ச்சியில் வயங்கும் போது வரக்கூடிய ஒரு விஷயம்.
அல்டிமேட்லி இட்ஸ் லவ்,
லவ் ஆஃப் காட். வந்து இது அனுபவிக்கப்பட்ட ஒரு விஷயம், தத்துவத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம்.
கடவுளுக்கு பலகீனங்கள் இருக்குமா? சாவு, மரணம், தோல்வி இப்படியான இதுகள் ஏற்படக்கூடிய அடிப்படையில் கடவுளை நாம் சித்தரிக்கிறது நல்லது
தானே? பர்ஃபெக்ட் பூர்ணம், பட் இன் இஸ் லைக் வி சே இட் அப்பியர்ஸ் தட் ஹி ஹஸ் வீக்னஸ் இன் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹி சப்ஜெக்டட்
டு கிருஷ்ணா ஷோஸ் தட், நாராயண் டசன்ட் ஷோ தட். Well, he does also, but not to the same extent as Krishna. In the beginning of Bhagavad, Srimad Bhagavatam, in the first verse, it states that Vasudeva, the Param Satyam, the Supreme Truth, is Swatantra.
It's
independent. Swarat is the word used. Later in the ninth canto, we find Narayan says, Aham bhakta paradhino nahiya swatantra iva dvija.
Anyway, you can translate.
We will tend to believe what we want to believe.
நம்ம எதை நம்மளோ நம்ம நினைக்கிறோமோ அதுதான் பொதுவாக நம்ம நம்புகிறோம்.
And Krishna will reciprocate with us according to how we want to believe. Followers of Sai Baba, they are convinced that he is God. They are wrong, but they are convinced because that is there. Now, if we say that God is personal, that is correct. If we say that he's impersonal, it's also correct because everything is possible for him. But in with the person, there is feeling of love. So Krishna's apparent imperfections that nourishes the love of his devotees, who in the yoga maya, which you read in that verse, that makes them think that he is dependent on them. What did he say? These are all his... Oh, I see. Maybe we could take the recording. They made some camera recording. They could take out the card. Someone must have a laptop here.
Again, he comes to point that this deity worship is there in Vedic culture, but it is meant for the low level of devotees. Then when they come to high level, no need of Vedic worship.
It is meant for the beginning level of devotees, yes. So that they can start to revive their relationship with Krishna. If we are to serve God, if he's an impersonal, it's very difficult. But the most advanced devotees, they also serve the deity, but in with a different attitude. With an attitude of pure love. They don't need to serve deities because they see Krishna everywhere. They don't need to serve deities, they see Krishna everywhere. But they may do so also out of love. Hare Krishna. And to help the more neophyte devotees to come up to a higher level. I guess I should meet some of these people also. They've come from a long way, some of them.
They have come from an area known as Vavaniya, which is near Jaffna. His family is cultivated by this Jaivuri. Today he got initiated there.
Jai Nithai Pada.
Very good family. Both are chanting 16 rounds for
him. Very nice. Hare Krishna.
On the way to Jaffna. Jaffna for older than
So that's a long journey. That's about 10 hours or something, is it?
Definitely it will take 8 hours.
8 hours. So they're so enthusiastic.
Tomorrow morning is when they want to start. They came 2 days ago.
Sir, sir.
I know
that.
They want to just take
center. All right, yeah, okay. Were you there this morning in the ceremony? All right, very happy to see your enthusiasm. Hare Krishna. Hare Krishna. Oh, she's become so tired. No, this drama woman has become very tired. She's sleeping in the chair. One thing I'd like you to read. This is Srimad Bhagavatam with 18,000 verses. This is the first of 18 volumes. Whatever is described in Bhagavad Gita is just in concisely is described in elaborately in Srimad Bhagavatam. So I just like you can read out aloud for everyone here the first translation of the first verse. You read it so others can hear also.
எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். தோற்றுவிக்கப்பட்டுள்ள பிரபஞ்சங்களின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய காரணங்களுக்கும் உண்மையாகவும் பகவான் அவரை நான் தியானிக்கின்ற எல்லா தோற்றங்களையும் நேராகவும் அல்லது மறைமுகமாகவும்
அறிந்துள்ளார். Hare Krishna.
Today you are staying here.
Thank you so much for taking so much trouble. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. He's waiting for the
book. இதெல்லாம் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு கடவுள், அவரை தருவார் இந்த கடவுள் வந்து அவரை வணங்கி வழிபடணும், அவரை வணங்கி வழிபடணும் தான் எல்லா இதுவும் காத்தல் அழித்தல் படைத்தல் அனைத்தையுமே அவர் தான் செய்கிறார். ஆனால் இது இந்த அடிப்படையே இந்த குடும்பத்துக்கு ஒன்றும் இல்லை, இந்த சமயத்தை புரியலை. ஆனால் நீங்கள் சொல்லிட்டு நாங்கள் இந்து இல்லைன்னு சொல்லிட்டு அதனால அது நாங்கள் அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கு சம காலத்தில் இந்துக்களுடைய பேரில் பிள்ளையார், காளி அப்படி போன்ற பல தெய்வங்களை வணங்கக்கூடிய வழிபாடுகள் அது வந்து தற்காலிகமானவை, அது அழிவடையக்கூடியது, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்றதை ஏற்றுக்கொண்டேன். அடுத்தது நாங்கள் கேட்டிருந்தோம், இந்த விக்கிரகங்களுக்கு இன்றைக்கு வழிபடக்கூடிய விக்கிரகங்களுக்கு ஏதாவது கடவுள் சக்தி இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் கேளுங்க. அதோட நான்
ஐ ஃபைண்ட் திஸ் வெரி இன்ஸ்பைரிங்.
கூட உள்ள அந்த கலந்துரையாடல் எனக்கு சந்தோஷமாக இருந்தது அப்படிங்கிறார் மகாராஜ். ஸோ ஹிஸ் ஃபைனல் க்வெஸ்சன் இஸ் தட் திஸ் டிடி இஸ் த ப்ரெசன்ட் டே தேவ் பீப்புள் வர்சீவ் ரியலி தே ஹவ் பவர்.
As much as they may manifest, yeah. There are many, many narrations. In London in 1977, I was there. And in our temple there, the deity worship was going on in very poor way. We had very little money. It was going on in a very poor way with very little money. Then a new leader came and said, we have to serve Krishna properly. We'll take loans, we'll do whatever is required, but we have to feed Krishna properly. So before they were giving very small plate of food, then they started giving big, big plates of food. And within a short time, everyone could see that they'd become fatter. And all their clothes had to be changed. This was witnessed, and you can see photos before and after also. It's witnessed by everyone there. So people may not believe this, but I personally saw this. One thing, all the Muslims, they bow, they pray toward the Kaaba. That's also a form, is it not? An image, stone.
He
says that
it's only for fixing the spot. I see. But then what's special about that place?
He says that it is the first temple made by Adam. It is considered as the center point of the whole
time. I see.
But that's also material or spiritual?
We don't think it's a god, but by Vedic tradition only we accept this.
But does it have any sacred significance?
That's not a god.
Because they say that that system is that all Muslims, they have to follow the same thing, because there are so many, no different form. They have to worship in the same way, same direction, the same style.
But what difference does the direction make? I see, but there's no particular reason for that?
There is no reason, and we don't want to ask God
also.
One thing we find in Bhagavad Gita is that Arjuna, he often questions Krishna. He doesn't understand what Krishna says. But Krishna again and again explains to him so that he can understand. And at the end he asks Arjuna, have you understood properly? And then Arjuna says, yes, I've understood, now I'm ready to follow your instruction. So the scripture, whatever it is a communication between God and man. So we're supposed to apply our intelligence to understand them. So one reason I was attracted to the Vedic knowledge is that although we don't say intelligence is all in all, but everything is explained in an intelligent way. Alright, so I have to meet other people also?
Okay, thank you.